ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वामनदेवाय ॐ ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकाय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः नाम श्रेष्ठं मनमपि शचिपुत्रमत्रस्वरूपं रूपं तस्याग्रजम् उरुपरिं माथुरीं गोष्ठवाटीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका माधवाशं प्राप्तो यस्य प्रथितः कृपया श्रीगुरुं तं नतोऽस्मि वन्देऽहं श्रीगुरो श्रीयतः पदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता शिवशाखान्वितांश्च गुरु वैष्णव भगवान् तीन स्मरणे हय विघ्न विनाशन अनायासे हय निजवांछित पूरन हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे Today is Vamana Dwadashi.
இன்று வாமன துவாதசி என்ற மங்களகரமான ஒரு நாள்.
The appearance festival of Sri Vamanadev Bhagavan.
வாமனதேவருடைய இன்று தோன்றிய தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம்.
More famous is Krishna Janmashtami, the appearance of Lord Krishna.
அதைவிட ரொம்பவும் விசேஷமான ஒரு நிகழ்வுனா கிருஷ்ணருடைய தோன்றுதல் தான்.
And Rama Navami, the appearance of Sri Ramachandra Bhagavan.
ராமருடைய தோன்றிய தினத்தை நாம் ராமநவமியாக கொண்டாடுகின்றோம்.
There's also Varaha Dwadashi.
வராகர் தோன்றியதை நாம் வராக துவாதசியாக கொண்டாடுகின்றோம்.
The appearance of Varaha Dev.
வராகர் தோன்றிய தினம்.
And Nrsimha Chaturdashi. The appearance celebration of Nrsimha Dev.
நரசிம்மர் தோன்றிய தினத்தை நம்ம நரசிம்ம சதுர்த்தசியாக கொண்டாடுகின்றோம்.
What comes the day after Narsimha Chaturdashi? Does anyone know?
நரசிம்ம சதுர்த்தசிக்கு பிறகு என்ன ஒரு விழா வந்து கொண்டாடுகின்றோம் நம்ம யாரேனும் சொல்லலாம்.
After Chaturdashi we have
சதுர்த்தசிக்கு பிறகு
Purnima.
நம்ம என்ன கொண்டாடுகின்றோம்?
In the Shukla Paksha we have It's Buddha Purnima. It's the appearance of Lord Buddha.
அந்த சுக்ல பக்ஷ வளர்பிறையில பௌர்ணமியில புத்த பூர்ணிமா அப்படிங்கற ஒரு விழாவை
கொண்டாடுகிறோம். Also the day of his enlightenment.
புத்தர் ஞானம் அடைந்த தினமாகவும் அது பார்க்கப்படுகின்றது.
And the day of his passing from this world.
அவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்த தினமாகவும் அதே தினம் கொண்டாடப்படுகின்றது.
So that's not very much well known in Hindu society, but it's a major festival in Buddhist society.
அது மிகவும் இந்த இந்து சமுதாயத்தில் கொண்டாடப்பட வேண்டிய விழாவாக இருந்தாலும் புத்தருடைய அந்த மதத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடக்கூடிய முக்கிய விழாவாக புத்த பூர்ணிமா இருக்கின்றது.
Lord Vishnu takes many forms as he appears in this world.
விஷ்ணு இந்த உலகத்தில் பல்வேறு அவதாரங்களை நிகழ்த்துகின்றார்.
They are all unique.
அதெல்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது.
Actually every form is unique.
எல்லா ரூபங்களும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது.
If I look at all of you, you all look different.
நான் இப்போ உங்களெல்லாம் சந்திக்கும் போது நீங்கள் எல்லாரும் வெவ்வேறாக இருக்கின்றீர்கள்.
And although the body we have now will die soon. There's never been one like it before, nor will there be another one like it in the future.
நம்ம இந்த சரீரத்தை நாம் இங்கே இருக்கின்றோம். இந்த சரீரத்தில் சில காலம் முடிந்து இது அழிய தொடங்குகின்றது. இது அழிந்த பின்பு வேறொரு சரீரம் எடுக்கும் போதும் நாம் வேறாக காணப்படுவோம். இதே சரீரத்தில் இருக்கிற போல நாம் இருக்க மாட்டோம்.
But there is an important difference between the forms of Vishnu and the forms of ourselves in conditioned existence.
நாம் இந்த கட்டுண்ட நிலையில் மறுபிறவி எடுப்பதற்கும் விஷ்ணு அவதாரங்கள் எடுப்பதற்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கின்றன.
We get body after body due to our karmic reactions and our desires.
நாம இந்த கட்டுண்ட உடல்ல மீண்டும் மீண்டும் சரீரத்தை வந்து எடுக்கின்றோம். இதுக்கு காரணம் நம்முடைய கர்மங்களும் நம்முடைய நிறைவேறாத ஆசைகளும்.
Lord Krishna says in Bhagavad Gita that everyone is born in this world from material desire
and hatred.
Well, wait a minute. Just go step by step.
இந்த உலகத்தில் எல்லாரும் பிறவி எடுப்பதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய விருப்பங்களும்
and a basic attitude of enmity.
அதுக்கப்புறம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமானது வெறுப்புணர்ச்சி.
Bewildered in a sense of seeing everything separate from Vishnu.
விஷ்ணுவிடமிருந்து பிரிந்த பாகமாக எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு குழப்பிக் கொள்கின்றோம்.
But Krishna says in Bhagavad Gita, he comes atma mayaya, by his own mercy, by his own power.
Krishna in the Bhagavad Gita ile avar taan thondri vetha sollumbodhu atma mayaya ennudaiya sonda virpathin perile naan thondrugindren solgindrar.
He has many forms.
அவர் பல ரூபங்களை வைத்திருக்கின்றார்.
They are all Satchit Anandamai. They are all eternal, full of knowledge and bliss.
அவையெல்லாம் சச்சிதானந்தமயமானவை. எப்போதும் நிரந்தரமானது, ஆனந்தமயமானது, எப்பவும் அழிவில்லாதது, பூர்ண ஞானமானது.
And they are all unimaginable.
அவையெல்லாம் நம்மால் சிந்திக்க கூட பார்க்க முடியாத அளவிற்கு சிறந்த ரூபங்களாகும்.
Among people raised in Christian or Islamic traditions, if we tell them that God comes in the form of a tortoise, they cannot begin to understand how we could say that.
அதாவது நம்ம கிறித்துவ சமுதாயத்தில் இஸ்லாமிய சமுதாய நண்பர்களால் இந்த மாதிரி சிந்திக்கவும் முடியாது. எப்படி கடவுள் ஒரு ஆமை ரூபத்தை எடுத்து அவர் பல்வேறு காரியங்களை செய்வார் என்று.
What about coming in the form of a fish? Would you expect God to be in the form of a fish?
அதே அவரால் தாங்கிக்கொள்ளாதபோது ஒரு மீனாக வந்து பல்வேறு காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லும்போது அவரால் பொறுத்து கொள்ள முடியாது.
And it seems most unlikely in the form of a boar.
பிறகு பன்றியுடைய அவதாரத்திலிருந்து காரியங்களை செய்கின்றார் என்று சொல்லும்போதும் அவரால் புரிந்து கொள்ள முடியாது.
In terms of karma, you have to have very bad karma, you have to do very bad things to be born as a pig.
நம்ம சமுதாயத்துல நாம என்ன சொல்கின்றோம் என்றால் ரொம்ப தாழ்ந்த கீழ்நிலை கர்மங்கள் நீங்கள் செய்திருந்தா தான் நீங்க ஒரு பன்றியாக பிறவிக்கே எடுக்க முடியும் அப்படி.
It was all unexpected.
இதெல்லாம் வந்து சிந்திக்கவே முடியாது.
Even Lord Brahma was surprised when the Varaha came in a small form out of his nostril.
அவரால் கூட இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. பிரம்மாவுடைய மூக்கிலிருந்து சிறிய ஒரு கொசு அளவிற்கு இந்த பன்றி அவதாரம் வந்து மிகப்பெரியதாக ஆனது.
He comes paritranaya sadhunam vinashaya chatushkritam dharma samsthapanartha. He comes for uplifting the pious, destroying the demoniac, and re-establishing dharma.
Bhagavad Gita le bhagavan solgindar avan yen varugindar endral punniyavargalai பக்தர்களை ரட்சிப்பதற்காகவும் அதர்மிகளை அழிப்பதற்காகவும் தர்மத்தை மீண்டும் ஸ்தாபிப்பதற்காகவும் வருகின்றார்.
இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருதியந்தி யுகே யுகே. ஹி கம்ஸ் இன் எவ்ரி ஏஜ் டு கவுண்டராக்ட் தோஸ் ஹூ ஆர் தி எனிமீஸ் ஆஃப் இந்திரா.
இந்திரர்களுடைய எதிரிகளாக யார் இருக்கின்றார்களோ அவர்களை அழிப்பதற்காக பகவான் ஒவ்வொரு யுகந்தோறும் தோன்றுகின்றார்.
So sometimes he comes directly to fight them.
சில சமயங்களில் நேரடியாக அவர்களிடம் போரிடுவதற்காக பகவான் தோன்றுகின்றார்.
As he does as Rama and Krishna.
ராமர் கிருஷ்ணர் போன்ற அவதாரங்களில் நாம் இதை பார்க்கலாம்.
And there are descriptions of Vishnu riding on the back of Garuda killing Kalanemi and other demons.
நாம் இது போல கூட கேட்டிருக்கின்றோம், காலநியமியை கொள்வதற்காக பகவான் கருடன் மேலே பறந்து அவரை கொள்கின்றார்.
But sometimes he plays tricks also.
சில நேரங்களில் அவர் தந்திரங்களையும் மேற்கொள்கின்றார்.
He came as Mohini avatar and the asuras, he didn't kill them.
இந்த மோகினி அவதாரத்தில் பார்க்கும்போது அசுரர்களை அவர் கொல்லவில்லை.
Because it was a time when they were all expecting to become immortal by taking the amrita.
அந்த நேரத்துல எல்லாரும் என்ன நினைத்திருந்தார்கள்னா, இந்த அமிர்தத்தை சாப்பிடும்போது நாம எல்லாரும் சாகா வரத்தை அடைந்து விடுவோம் அப்படி நினைத்திருந்தாங்க.
But he didn't kill them at that time.
அந்த அவர்களுடைய நினைத்திருந்த அந்த நிலத்தில் அந்த நேரத்துல அவங்க வந்து சாகடிக்கல.
But he bewildered them.
அவங்க பகவான் வந்து அவங்களை குழப்பினார்.
Therefore the name Mohini.
ஆனால்தான் மோகினி என்ற பெயரையும் பெற்றார்.
When Hiranyakashipu thought that I've got everything worked out, I'm immortal, no one can kill me.
Hiranyakashipu கூட இது போல நினைத்தார், நான் எல்லா செல்வத்தையும் அடைந்து விட்டேன், எல்லா பலங்களையும் பெற்று விட்டேன், என்னை யாரும் ஒருபோதும் அழிக்கவே முடியாது அப்படின்னு
நினைத்தார். Then Vishnu came in a form which he could not have imagined.
Vishnu அவர் ஒரு வடிவத்தை எடுத்தார், அதை அவர் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டார். அந்த வடிவத்தில் அவரை கொன்றார்.
Half man, half lion.
பாதி மனிதன் பாதி மிருகம் இந்த ரூபத்தில் இருந்தார்.
Which species is that?
எந்த ஒரு உயிரினத்தை அது சார்ந்தது என்று தெரியவில்லை.
Where does that come in Darwinian evolutionary theory?
அந்த டார்வினுடைய பரிணாம கொள்கையில் இது எங்கே இருந்து வந்தது?
Doesn't.
அவர் கொள்கையிலே அது இல்லையப்பா.
Now he was called again, as he often is, to counteract the demons.
அவர் அசுரர்களை அழிப்பதற்காக அவதாரம் எடுக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது.
This time the leader of the demons was Bali Maharaj.
இந்த நேரத்துல அசுரர்களுடைய தலைவனா மகாபலி பலி சக்கரவர்த்தி இருக்கின்றார்.
He had conquered the whole universe.
அவர் அந்த நேரத்துல முழு உலகத்தையும் கைப்பற்றிய நபராக இருந்திருந்தார்.
He was in the family of Hiranyakashipu.
அவர் இரண்யகசிபுவுடைய வம்சாவளியை சார்ந்தவர்.
He attained the king of the position of king by the normal way, by descent, the law of primogeniture. That means the eldest son becomes the next king.
அவர் ராஜாவாக முடிசூட்டி கொண்டார். எந்த வகையில் அப்படினா, வம்சாவளியுடைய ராஜ பாரம்பரியின் மூலமாக அவர் ராஜாவாகவே இருந்திருந்தார்.
He was an asura.
அவர் அசுரர் குலத்தில் பிறந்திருந்தார்.
But he didn't have the nature of the asuras to be against Vishnu.
அசுரர்கள் என்றால் விஷ்ணுவுக்கு எதிரானவர்கள். ஆனால் இந்த சமயத்தில் இவர் அந்த மாதிரியான ஒரு குணத்தை கொண்டவராக இல்லை.
He was in an unusual position.
அவர் இரண்டு நிலைகளும் இல்லாத ஒரு விசித்திரமான நிலையில் இருந்திருந்தார்.
Because as his dharma as the king of the demons was to act against the devas.
தேவர்களுக்கு எதிராக அசுரர்களுக்கு காப்பாற்றுவதற்காக செய்வதுதான் இவருடைய தர்மம். ஆனால்
And his father had been killed by Indra.
அவருடைய தந்தையும் இந்திரரால கொல்லப்பட்டிருக்கின்றார்.
By trickery. Chal. By cheating, you could say.
அதாவது ஏமாற்றி தந்திரமாக அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார்.
Vishnu was considered the greatest enemy of the all the asuras.
அசுரர்களுக்கு எதிரியாகவே விஷ்ணு இருக்கிறார் அப்படி நினைத்திருக்காங்க.
The heads, the original founding fathers of their dynasty were Hiranyakashipu and Hiranyaksha.
அவங்களுடைய அசுர குலத்திலேயே முக்கியமான வழித்தோன்றல்களான இரண்யக்ஷன் இரண்யகசிபு இவர்களை எல்லாம் கொன்றவர் விஷ்ணுதான்.
And they had been killed directly by Vishnu.
அவர்களை நேரடியாகவே விஷ்ணு அவர்களை கொன்றாங்க.
Then Prahlad was not killed, but he was a great devotee.
Prahlada Maharajar, அவர் மிகச்சிறந்த ஒரு பக்தராக இருந்த காரணத்தினால பகவான் அவரை காப்பாற்றினார்.
But next, the son of Prahlad, the king of the demons, was Virochana.
பிரலாத மகாராஜருடைய பையன், அவருடைய மகன் விரோசனன், அவர் ஒரு அசுரனாக இருந்தார்.
Now Narasimha had promised Prahlad he wouldn't kill any of his descendants.
நரசிம்மர் பிரலாதருக்கு ஒரு வரம் அளித்திருந்தார், தன்னுடைய வம்சாவளியில யாரையும் கொல்வதில்லை பிரலாதருடைய வம்சாவளியில அப்படின்னு.
So Virochana was not to be killed by Vishnu.
அதனால அந்த காரணத்தினால விரோசனன் விஷ்ணுவால் நேரடியாக கொல்லப்படவில்லை.
Then Indra killed him by trickery.
இந்திரன் சிறந்த தந்திரமான முறையில் அவரை கொன்றார்.
Next was Bali Maharaj.
அவருடைய மகன் பலி மகாராஜ், பலி சக்கரவர்த்தி.
And he was also not to be killed by Vishnu.
அவர் கூட விஷ்ணுவால் நேரடியாக கொல்லப்படவில்லை.
For two reasons.
அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன.
One, he was a descendant of Prahlad.
அவன் பிரலாத மகாராஜருடைய வழித்தோன்றலாக இருக்கின்றார்.
And more importantly, he was just like a disciple of Prahlad.
அதற்கு பிறகு பிரலாதருடைய சீடனாகவே அவர் இருக்கின்ற காரணத்தினால் அவரை கொல்லவில்லை.
He was a great devotee of Vishnu because he had heard about Vishnu from Prahlad.
பிரலாத மகாராஜ் கிட்டிருந்து சீடனாக இருந்த காரணத்தினால் அவர்கிட்டிருந்து விஷ்ணு பற்றி மிகவும் அதிகமான முறையில் கேட்டு பக்தராக இருக்கின்றார்.
So the demons, they were always expecting the unexpected from Vishnu.
இந்த அசுரர்கள் எப்பவுமே எதிர்பார்க்காத செயலை செய்யக்கூடிய விஷ்ணுவை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க.
They are always expecting him to do something tricky.
அவங்க எப்பவுமே நினைச்சிட்டாங்க, எப்பவுமே விஷ்ணு நம்மளை ஏமாத்த தயாராக இருக்கின்றார் அப்படின்னு நினைத்திருப்பாங்க.
They were already used to that.
ஏன்னா பல சமயங்களில் அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து அனுபவப்பட்டிருக்கின்றார்கள்.
As Nrsimhadev, he came in such an unexpected form.
நரசிம்மதேவரும் அவங்க நினைத்தார் போல எதிர்பார்த்த வழியில் வரல.
As Mohini, he was also cheating.
மோகினி அவதாரம் கூட அவர்களை தந்திரமான முறையில் ஏமாற்றியது.
So they were practically expecting, they didn't know what to expect.
Vishnu idam vandu edhu edhirpaarkka vendum endradhai avangal vandu edhirpaarkkada nilaiyila vechirundanga.
But Bali Maharaj did not expect Vishnu to interfere with his situation.
Bali Maharajar thannudi yaga chadangal nadakkudiya andha sabaiyila Vishnuvai இந்த நிலையில் இந்த கோலத்தில் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்.
He was in a family of asuras but he was dharmic.
அவர் அசுர குலத்தில் தோன்றிருந்தாலும் தர்ம சிந்தனை உடையவராக இருந்திருந்தார்.
In the sense that he believed in fair combat, fair fighting. He wasn't cheater.
அவர் நேர்மையான சண்டை போடும் அந்த யுத்த கலையிலும் கூட நம்பிக்கை வைத்திருந்தார்.
He wasn't a demon like Hiranyakashipu.
அவர் ஹிரண்யகசிபு போல ஒரு அசுரனாக இல்லை.
Who would torture others and take pleasure in giving pain to others.
இரண்யகசிப்பு பல்வேறு மக்களை சித்திரவதை செய்வதில் இன்பம் கண்ட நபராக இருந்தார். ஆனால் இவர் அதை போல இல்லை.
இரண்யகசிப்பு took power and ruled the universe by force.
இரண்யகசிப்பு இந்த முழு உலகத்தையும் தன்னுடைய முழு சக்தி பலத்தின் மூலமாக கட்டுப்படுத்தினார்.
By the power that he had attained from doing austerities.
அவர் தவத்தின் மூலமாக இந்த சக்தியை பெற்றார்.
But Bali Maharaj didn't do austerities like Hiranyakashipu.
Mahabali Chakravarti idu polra endha oru miga kodiya thavathaiyum seiyavillai.
He conquered the universe by dharmic means.
Avar dharma sindhanaiyiloda irukkindra kaaranam nermayana yuddhathin kaaranam indha mulu ulagathaiyum vendrar.
By taking strength and blessings from the brahmanas.
Eppadi avarku vandu sakthi kadaithathu endral brahmanargaludaiya aashirvaadathinal.
Taking advantage of a situation in which Indra had become weak by insulting his own guru.
Indran tannudaiya guruvai avamadhitha kaaranam endra oru sirandha oru situation soonile irundha kaaranathinala andha soonileyai payanpaduthi migaperiya oru sakthiyaiyum yuddhathirkum aayathamanar.
So Bali Maharaj, he wasn't egoistic like Hiranyakashipu.
பலி மகாராஜ் இரண்யகசிப்புவை போல ஒரு அகங்காரி கிடையாது.
Thinking it's all by my power I have conquered.
என்னுடைய சக்தியால தான் இந்த உலகத்தை வெல்ல முடியும் அப்படினு சொல்லிட்டு ஒரு அகங்காரம் கொண்ட நபரும் கிடையாது.
He recognized that it is by the blessings of the brahmanas.
அவர் தன்னுடைய வெற்றியை பிராமணர்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக தான் பெற்றேன் அப்படினு நினைத்தார்.
Later his own guru thought Bali very egoistic.
பிறகு அவருடைய பலி மகாராஜருடைய சுக்ராச்சாரியார் குரு இவர் அகங்காரி என்று நினைக்கும் போதுதான்
by being very obedient to Shukracharya, Bali had become so powerful.
சுக்ராச்சாரியருக்கு கீழ்ப்படந்த ஒரு தன்மையினால அவருடைய ஆசீர்வாதத்தினால அவர் வென்றார் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்க.
So Shukra was astonished and very upset when Bali went against his instruction. Don't give your promise to this little boy dwarf.
அந்த யாக சடங்கல வாமனருக்கு சக்தி செய்ய சத்திய பிரமாணம் கொடுக்கும்போது அவருடைய வாக்கை அவர் மீறுவார் அப்படினு அவர் எதிர்பார்க்கவே இல்லை.
He said it's Vishnu.
அவர் நேரடியாக சொன்னார் இந்த பையன் இந்த சிறுவன் விஷ்ணுவே.
He'll take everything away.
அவர் எல்லாவற்றையும் கொண்டு சென்று விடுவார்.
Then what will you do?
அதற்கு பிறகு நீ என்ன செய்ய போற?
What does he say? Sarvam Vishnave Dadva Murho Vatishyate Katam. If you give everything to Vishnu, how will you live?
எல்லாவற்றையும் விஷ்ணுவிற்கே கொடுத்து விட்டால் நீ எப்படி வாழ்வாய்?
Of course Krishna says yoga kshemam vahami aham, I support my devotees.
Bhagavadgita Krishna solgindrar yoga kshemam vahamam, ennudaiya bhaktargal theviyanadai naan kaapaatti kodupen abindrar.
So Bali Maharaj, no one could expect that this boy dwarf, of course Shukra had some insight, but again this boy dwarf, he was so small and he became so big.
அவங்க எதிர்பார்த்தது இந்த சின்ன பையனுடைய சின்ன காலடி தான். ஆனா யாரும் எதிர்பார்க்காத வகையில சின்ன பையன் மிகப்பெரிய ஒரு ரூபம் எடுத்து எல்லாவற்றையும் மலப்பான்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. ஒருத்தரை தவிர சுக்ராச்சாரியரை தவிர.
He always does something unexpected. Vishnu does something unexpected.
சுக்ராச்சாரியருக்கு தெரியும் அவர் நம்ம செய்வது மாதிரி கிடையாது, அவர் வேற விதத்துல எல்லா விஷயங்களும் செய்வார் அப்படின்னு எதிர்பார்த்தார்.
The demons always underestimate him.
அசுரர்கள் எப்பவுமே விஷ்ணுவை குறைத்து எடை போடுகின்றார்கள்.
Kamsa heard that the eighth child of Devaki would kill him.
கம்சனுக்கு தெரியும் எட்டாவது மகன் தேவகியுடைய எட்டாவது மகன் தன்னை கொல்ல போகின்றான் என்றும் தெரிந்த விஷயம் இது.
So he was expecting some big strong warrior like himself.
அவர் என்ன நினைத்திருந்தார் அப்படின்னா தன்னை போலவே மிக ஒரு கடினமான தோற்றம் கொண்ட ஒரு வீரனாக எதிர்த்து வருவான் அப்படின்னு.
And then he heard that there's this cowherd boy playing in a village just close to Mathura, and he's killing all my big powerful friends. He couldn't understand it.
அதாவது மூன்றாம் வர்க்கத்தை சார்ந்த, அதாவது பாலகனாக இருக்கக்கூடிய சின்ன பையன், விளையாடி கொண்டிருக்கின்றவன், என்னுடைய மிக சக்திசாலி நண்பர்களை கொள்கின்றான், இது என்னால் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிக ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார்.
ராவண் up to the last moment couldn't understand how a human could defeat him and his troops. He didn't believe it possible.
ராவணன் எப்படி நினைத்திருந்தார்னா, எப்படி ஒரு மனிதனால என்ன இவ்வளோ பெரிய சக்திசாலியான என்ன எப்படி வந்து எதிர்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருந்தார்.
When just two men came with a bunch of monkeys to attack him, he thought it was just a complete joke.
ரெண்டு பேர் எல்லா குரங்க கூட்டத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட போர் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது இதுனா உலகத்திலே ஒரு சிறந்த நகைச்சுவை காட்சியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிருந்தார்.
He couldn't imagine how powerful is Ram and those who are empowered by Ram.
அதாவது ராமர் எப்படி சக்திசாலியோ அவரை போலவே அவருக்கு கூட்டத்திற்கும் அவர் சக்தி கொடுத்து மிகுந்த ஒரு சக்தியான ஒரு கூட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சு பார்க்கவே இல்லை.
பாலி மகாராஜ் had become very powerful.
மகாபலி சக்கரவர்த்தியும் அந்த அளவுக்கு ஒரு சக்திசாலியான நபராக இருந்தார்.
But Vishnu didn't use his power of force to overcome him.
எப்படி ராவணனுக்கு தன்னுடைய சக்தியை வந்து செயல்படுத்தினாரோ அதை இந்த லீலையில செய்யவில்லை. விஷ்ணு எந்த ஒரு யுத்தத்தையும் செய்யவில்லை.
Just by a trick.
சிறந்த ஒரு தந்திரத்தின் மூலமாக நிறைவேற்றினார்.
Hiranyakashipu underwent so much austerity to get power.
Hiranyakashipu அவருடைய சக்தியை பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் கடும் தவம் புரிந்தார்.
After losing power, Bali had to go through such a great austerity.
இவர் ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகுதான் தவத்தை மேற்கொள்ள தொடங்குகின்றார்.
He was humiliated, tied up.
அவர் எளிமையாக தன்னை கருதி கொண்டார்.
But he accepted it all as the mercy of the Supreme Lord.
இது எல்லாத்தையும் இறைவனுடைய கருணை, கிருஷ்ணருடைய கருணையாக ஏற்றுக் கொண்டார்.
வாமன் himself or Vishnu himself, how to deal with Bali, it's a quandary.
Vishnu irkum vamana devarkum eppadi bali kitta vande indha maari tandram seivathu abindra vishayam or kulappamaga irundhathu.
Paritranaya sadhunam vinashaya tadushkritam. He comes to uplift the sadhus and destroy the demons, but is Bali a devotee or a demon? How should I deal with him?
Adavadu விஷ்ணு இந்த உலகத்திற்கு வரும்போது சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் அதர்மிகளை அழிப்பதற்காகவும் தான் இந்த பலி எந்த ஒரு நிலையில் இருக்கின்றார், சாதுவாக இருக்கின்றாரா இல்லை அசுரையைப் போல நான் அவர் கூட வந்து யுத்தம் செய்யணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார்.
He is a devotee, so I have to uplift him.
அவர் ஒரு பக்தர், அதனால் அவரை ரட்சிக்க வேண்டும்.
But he is acting like a demon, so I have to destroy him.
ஆனால் அதே சமயத்தில் அவர் அதர்மியாகவும் செயல்படுகின்றார், அதனால் அவரை நான் வந்து அழிக்கவும் செய்ய வேண்டும்.
So ultimately Vamanadev, he uplifted the devotional character of Bali Maharaj.
பலி மகாராஜுடைய பக்தி குணங்களை கடைசியாக அவர் முன்னேறி உயர்த்தி காட்டினார்.
And he destroyed the disturbance that Bali was causing by acting as a demon.
பலி மகாராஜர் தன்னை ஒரு அசுரனாக பாவித்துக் கொண்டிருக்கும் அந்த தாழ்ந்த குணங்களை அவர் அழித்தார்.
And in this way Vamana was able to do dharma sansthapana. He was able to restore the proper situation in the universe.
இந்த முறையில தான் பலி மகாராஜர் தர்ம சம்ஸ்தாபன தர்மத்தை நிலைநிறுத்தி காட்டினார்.
So he did, Vamanadev did paritrana of the devotional aspect of Bali Maharaj.
பரித்ராணாய சாதுனாம் பலிமாராதுடைய உயர்ந்த பக்தி குணங்களை வந்து உயர்த்தினார்.
And Vinasha, he destroyed the demoniac takeover of the universe.
அதர்ம கொள்கைகள் அனைத்தையும் பலிமாராதுடைய அந்த சிதைவுக்கு அப்புறம் வந்து அழிந்தது.
And ultimately it turned out very well for Bali.
அனைத்தும் பலிமாராதனுக்கு சாதகமாக அமைந்தது.
Because he got a better position than even that of Indra.
இந்திரனை காட்டிலும்
even materially better than that of Indra.
இந்திரனை காட்டிலும் ஒரு சிறந்த ஒரு நிலையை வந்து பெற்றார்.
And he didn't have to pretend anymore. He was open. He's a devotee of Vishnu.
தன்னை ஒரு அசுரத்தினுடைய ராஜாவாக வந்து நிலைநிறுத்துக இதுக்கப்புறம் தேவையில்லை. இதுக்கப்புறம் வந்து ஓப்பனாக வெளிப்படையாக சொன்னார், நான் இறைவனுடைய கிருஷ்ணருடைய பக்தன் அப்படின்னு.
And even though all the demons around him remained demoniac, they didn't like Vishnu.
அவருடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அசுரர்களும் இந்த கொள்கையை வந்து பார்த்து வந்து அவங்களால் சகித்து கொள்ள முடியவில்லை.
But they cooperated with their king.
இருந்தாலும் ராஜா என்ன செய்யறாரோ அதை தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அழிய பின்பற்றினாங்க.
So Bali was both a devotee and a demon.
Bali ஒரே நேரத்துல பக்தனாகவும் அசுரத்தனம் வாய்ந்தவனாகவும் இருந்தார்.
At heart he was a devotee, but by his situation he was a demon.
அவர் பக்தனாக இருந்திருக்க வேண்டும், அவருடைய சூழ்நிலை காரணமாக அவர் அசுரனாக இருந்தார்.
And in one sense the austerities he did were even more difficult than those of Hiranyakashipu.
இந்த மாதிரி நிலையில இருக்கும்போது தான் இரண்யகசிபுடைய கடும் தவத்தை அவர் வந்து தன்னுடைய மனதில் ஏற்றிருக்கின்றார்.
He was humiliated.
அவர் எளிமையாக வாழ்ந்தார்.
Sambhavithasya chakyate maranadati richate. In Bhagavad Gita, Krishna tells Arjuna that for a person who has been honored, to be dishonored is worse than death.
அதாவது பகவத் கீதையில கிருஷ்ணன் என்ன சொல்கின்றார்னா, ஒரு மனிதருடைய ஆனர் பெருமை கர்வம் கர்வப்பட்டு கொள்வது அது வந்து மிகவும் கீழ்நிலையான ஒரு சுபாவமாக கருதப்படுது.
So Bali Maharaj was the king of the universe.
பலி மகாராஜர் இந்த உலகத்துடைய சக்கரவர்த்தியாக இருந்தார்.
And now all of a sudden he was tied up like a low class prisoner.
அதையெல்லாம் மறைந்து கடைசியில் அவர் வந்து வாசுகி பாம்பால் கட்டப்பட்டிருந்தார். மிக ஒரு ஒரு சாதாரண ஒரு சிறை கைதியை போல இருந்தார்.
கிரிமினல்,
கிரிமினல் கைதியாக இருந்தார்.
A tied up person is fully at the mercy of their captor.
அந்த சிறை கைதி வந்து யார் வந்து உத்தரவிட்டாரோ அவருடைய கருணையால் அது கொடுக்கப்பட்டது.
When you're tied up, they can do anything to you.
யார் வந்து கை கட்டப்பட்டிருக்கிறாரோ அவங்க வந்து எதையுமே செய்ய முடியாது.
They can insult you.
அவங்க வந்து எதிராளி வந்து உங்களை வந்து அவமானப்படுத்துவாங்க.
They can beat you. There's nothing you can do.
அவங்க அடிப்பாங்க, அவங்க வன்சொல் பேசுவாங்க, நீங்க எதுவுமே செய்ய முடியாது.
They can kill you.
அவங்க கொலை கூட செய்யலாம்.
It's a very fearful situation.
கட்டப்பட்டிருக்க நிலையில ஒருத்தனுடைய இருக்கின்ற சூழ்நிலை மிகவும் கீழ்த்தரமான ஒரு சூழ்நிலையாகும், ரொம்ப பாதுகாப்பற்ற சூழ்நிலையாகவும் இருக்கின்றது.
To be especially when it's sudden and unexpected, all of a sudden you're tied up and you're at the mercy of your captor.
அவர் வந்து கடைசியில யார் கட்டப்பட்டிருக்கிறாரோ எதிராளியுடைய கருணையை வந்து சார்ந்தே இருக்க வேண்டும். அவருக்கு என்ன நடக்கும்னே தெரியாது.
Most humiliating for a kshatriya.
அது வந்து ரொம்பவும் வந்து சத்திரியர் நிலையில இருந்து பார்க்கும்போது ஒரு அவமானப்பட்ட ஒரு எளிமையான ஒரு நிலையாகவும் கருதப்படுகிறது.
He is supposed to protect others, but he can't do anything. It's very frustrating.
அவர் தன்னுடைய தர்மத்தின் பிரகாரம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும், ஆனால் இந்த கட்டப்பட்ட சூழ்நிலையில் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு குறுகிய நிலையில இருப்பார்.
He was the ruler of the universe. No one could do anything to him. He was far above everyone. All of a sudden he's tied up.
அவர் என்ன நினைத்திருந்தார், இந்த உலகத்தையே நான் கட்டி ஆளுகின்றேன், மிகப்பெரிய ஒரு சக்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையில் இருந்திருந்தார். ஆனால் ஒரே நொடியில் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும்போது ரொம்பவும் மனக்குறுகி வந்து இருந்திருக்கிறார்.
You might have thought that he would at least protest about the cheating.
அவர் வந்து என்ன நினைத்திருக்கலாம், இது வந்து தந்திரமாக என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் செய்திருக்கலாம்.
Say, hey, you cheated me.
நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க.
Actually, Vamana hadn't cheated because he just said, I'll take 3 steps of land by the measurement of my own feet.
வாமனர் வந்து அவர் வந்து தந்திரமாக எதுவும் செய்யலை. அவர் என்ன கேட்டார், என்னுடைய காலடி மூலமாக 3 அடி மண்ணை தான் என்கிட்ட கேட்டார்.
But he was cheating in the sense that it just looked like his feet would cover just a very small area, but with 2 footsteps he covered the whole universe.
இது எப்படி தந்திரமான முறை அப்படின ஆகும்னா, சின்ன ஒரு காலடியில 2 அடிகள் அப்படி நினைத்திருக்காங்க, ஆனா 2 அடியில முழு பிரம்மாண்டத்தையும் அவர் வந்து இப்படி அளப்பார் அப்படின்னு யாருமே வந்து நம்பவே இல்லை.
But Bali Maharaj didn't accuse Vamana of cheating him.
ஆன பலி மகாராஜர் வாமன நீங்க வந்து தந்திரம் செஞ்சு என்னை ஏமாத்திட்டீங்க அப்படினு சொல்லவே இல்ல.
He was very tolerant.
அவர் மிகவும் எளிமையாக கட்டுப்பாட்டுல இருந்திருந்தார்.
But Vamana, to add insult to injury, that's an English saying, to make things even more worse, he accused Bali of cheating him.
அதாவது நம்ம மேல பழி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, பொதுவா நம்ம இன்னொருத்தர் மேல பழி போடுவோம் இல்லையா, அதே போல பகவான் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் என்ன ஏமாத்திட்டீங்க, 3வது அடி குடிக்கவே இல்ல அப்படின்னு.
You said you'd give me 3 steps of land.
நீங்க சொன்னீங்க 3 அடி மண்ணை குடுப்பீங்கன்னு.
You were telling me that I should take more, you could give more, but you can't. I've only taken 2 steps and I've covered everything you have, so you can't even give me 3 steps of land. You're just a big talker, big cheater. Tie him up.
அதாவது அவர் என்ன, அவர் ராஜாவாக இருக்கும்போது கர்வத்தோடு சொன்னார், என்னப்பா சின்ன பையன், நீ உனக்கு நான் தராதான், இன்னும் வேற எதுனா கேளு, வேற தரேன், நீ கேட்டதெல்லாம் கொடுப்பேன், கேட்காதையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு மிகவும் கர்வத்தோடு பேசிட்டு இருந்தார். ஆனால் 2 அடி அளந்த பிறகு, என்னப்பா உங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு எல்லாத்தையும் நான் தான் எடுத்துக்கிட்டேனே, இதுக்கப்புறம் நீ என்ன கொடுக்க முடியும், ஆனால் நீ தான் என்னை ஏமாத்திட்ட, கட்டுங்க இவனை அப்படின்னு
சொன்னார். He got tied up for being cheating.
நீங்க ஏமாத்திட்ட காரணத்தினால உன்னை நான் கட்டுறேன் அப்படின்னு
கட்டினார். Bali understood that everyone is fully under Krishna's control all the time.
பலி எப்பவுமே வந்து இறைவனுடைய கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லா விஷயங்களுமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தார்.
And he was very happy to physically demonstrate that.
அவர் இதை வெளிப்படையாக நடத்தி காமிச்சதற்கு ரொம்பவும் சந்தோஷமான முறையில் சந்தோஷப்பட்டார்.
Bali had seemingly been independently powerful.
அவர் என்ன நினைச்சிருந்தார்னா, கட்டுக்கடங்காத முறையில நான் ஒரு சக்திசாலியான நபராக இருந்தேன்.
That was Hiranyakashipu's way of thinking.
இரண்யகசிபு இதே மாதிரி தான் வந்து திங்க் பண்ணிட்டு, அதாவது நினைத்து கொண்டிருந்தார்.
That by my own strength I have conquered the universe.
என்னுடைய சுய சக்தியின் மூலமாக இந்த உலகத்தை நான் வெல்வேன் அப்படின்னு நினைத்தார்.
Ishwar, this is the demoniac mentality.
இதுதான் அசுரர்களுடைய சுய புத்தின்றது.
Ishwaroham aham bhogi siddhoham balavan sukhi. I am the ruler.
நான் தான் இந்த உலகத்தினுடைய சக்கரவர்த்தி அப்படி நினைக்கிறது அசுரத்தனம்.
I am the enjoyer.
நான் தான் இந்த உலகத்துடைய எல்லா மகிழ்ச்சியையும் பெறுபவன் அப்படி நினைக்கிறது.
I am perfect, powerful and happy.
நான் தான் சரியானவன், நான் தான் வந்து மகிழ்ச்சியானவன், நான் தான் சக்திசாலி அப்படி நினைக்கிறேன்.
ஆட்யோ விஜனவான் அஸ்மி கோல்யோ ஸ்ரீ சத்ருஷோ மாயா. Who can be more powerful than me? This is the demoniac mentality.
என்னை விட வேற யார் சக்திசாலி இருக்க முடியும் அப்படி நினைக்கிறதான் இந்த அசுரத்தனத்துடைய இயற்கை.
But Bali understood, actually the whole universe, everything is under the control of Vishnu.
ஆனால் பலி இதற்கு மாறாக என்ன நினைத்திருந்தார்னா எல்லா விஷயங்களுமே விஷ்ணுவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது.
Even when it seemed that I was ruling the universe, I was still under the control of Vishnu.
அவர் இந்த பிரபஞ்சத்தை அடக்கியாளும் போதும் கூட விஷ்ணுவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அப்படின்னு நினைத்திருந்தார்.
So, rather than protesting, Bali very intelligently accepted his situation.
அவர் போராட்டத்தை கைவிட்டு பகவான் கிட்ட கருணையான முறையில் வேண்டுவதற்காக ஸ்தோத்திரங்கள் செய்கின்றார்.
And he was grateful to Vamana.
வாமனருக்கு மிகவும் நன்றி தெரிவிக்கும் ஒரு எண்ணத்தில் இருந்தார்.
That he had, Vamana had demonstrated, physically demonstrated to Bali Maharaj his constitutional position of being controlled by Vishnu.
பலி மகாராஜருக்கு ஏன் நன்றி சொல்லணும்னு நினைத்திருந்தா, பலி மகாராஜ் வெளிப்படையாக நடத்தி காமிச்சார் எல்லாருமே அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்கின்ற ஒரு நபர்கள் அப்படின்னு.
And thus Bali Maharaj was relieved from the egoism of thinking I am the controller of the universe.
இந்த பிரபஞ்சத்தை நான் ஒரு கட்டுப்படுத்தும் கட்டுப்பாட்டாளர் அப்படின்னு ஒரு பொய்யான அகங்காரத்தை அவர் விட்டொழித்தார்.
But it is a most wonderful characteristic of Bhagavan with his devotees.
பக்தர்களுடைய சகவாசத்துல பகவானுடைய ஒரு உன்னத குணங்களை வந்து இந்த லீலையில நாம் பார்க்கின்றோம்.
அத்பூதமான லட்சணம்,
அத்பூதமான
wonderful characteristic of his that Vishnu agrees to be controlled by the love of his devotees.
விஷ்ணுவும் கட்டுப்பட நினைக்கின்றார் யாருனா தன்னுடைய சிறந்த தூய பக்தர்கள் மூலம்.
So after tying Bali up and throwing him down,
அவர் பலி மகாராஜை கட்டி போட்டு மிகவும் கீழ் தள்ளுகின்றார்.
He threw him down to the lower part of the universe.
பிரபஞ்சத்தில கீழ் பகுதிக்கு வந்து தள்ளி விடுகின்றார்.
Vamana there gave him a kingdom even more opulent than that of Indra.
இந்திரனே தேவனை காட்டிலும் மிக சிறந்த ஒரு நாட்டை வந்து பலி மகாராஜருக்கு தருகின்றார்.
And because of Bali's love for him, Vamana agreed to be controlled by him.
பலி மகாராஜருடைய தூய அன்பை பார்த்து பலி மகாராஜருக்கு கட்டுப்பட அவர் நினைத்தார்.
And he became the doorkeeper of the guard at the gate of Bali's palace in Sutala.
Sutala logathula Bali Maharajudaiya aranmanai vaayir kaavalanaga Bhagavan irka sammadithar.
If you hire a security company, you won't expect them to send in some dwarfs. I don't see dwarfs so much in South India. You see them more in North India. They only grow about this high. But you wouldn't expect them to be security guards.
Security ni namma poduva company galla paarpom ella security um uyar uyarma da vandu irupanga yaarum or kulla payana vandu security neenga vandu podamaatinga adhe pole indha kulla pasanga vandu inga north india la naan paathirken ana south india la adhima kaanum so adanalae security arum podrar adhum chinna payana vandu security ah irukindrar sola logathla.
Actually many Nepalis are also security guards. They may not be very big, but they're very, even physical strength is there, and they're also expert in fighting, and they're fearless, and they're very faithful to, they do their job. If they have to fight, they'll die.
Nepal makkal kuda neenga paarkalam avanga vandu uyarvarama irukka maatanga ana avangalude sakthi avangalude velaiyila unmaya irukanum appdi solla avangalude uyira kuda avanga daanama vandu kudupanga andha velaiyila.
But they're not that small.
ஆனா அவங்க கூட இந்த அளவுக்கு வந்து சின்ன ஒரு தோட்டத்துல இருக்க மாட்டாங்க.
So when Ravana came, he wanted to subdue Bali Maharaj. He saw his doorman.
ராவணன் வந்து இந்த உலகத்து பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயும் சுத்தி இருக்கிறார். சுதல லோகத்திலும் சென்று பலி மகாராஜருக்கு போர் அழைப்பு விடுத்திருந்தார். அந்த வாயு காப்பாளன் அவரை கண்டு அவர் மிகவும் நகைத்தார்.
And he didn't take any notice of the doorman trying to stop him.
அந்த வாயில் காப்பாளன் என்னை வந்து தடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைச்சு கூட பார்க்கவே இல்லை.
He just ignored it.
அவரை வந்து ஒரு ஒரு நபரா கூட கருதாம அவரை வந்து போக வந்து முயற்சி பண்ணார்.
And all of a sudden he felt a big pain in his backside.
உடனடியாக தன்னுடைய முதுகு தண்டுல மிகப்பெரிய ஒரு வலியை வந்து உணர்ந்தார்.
He found himself flying through the sky and he landed up on the other sky side of the universe.
ஒரு அதாவது பிரபஞ்சத்தின் மேல பறந்து உடனடியா கீழே விழுந்தா எந்த அளவு வலியை உணர்ந்தோ அந்த அளவு வலியை உணர்ந்திருந்தார்.
So Vamana Dev has small feet but they're very powerful.
வாமனதேவர் சின்ன கால்களை வைத்திருந்தாலும் மிகப்பெரிய ஒரு அடியை கொடுக்கும் ஒரு கனமான ஒரு சக்தியை கொண்டிருந்தார்.
So it's better to always remain at the lotus feet.
அதனால தான் எப்பவுமே பகவானுடைய தாமரை திருவடிகள்ல நம்ம வந்து சரண் போகணும்னு சொல்றது.
Of Vishnu rather than trying to falsely be independent of him.
நம்ம தவறான முறையில அகங்காரப்பட்டு சுதந்திரமாக இருக்க நினைக்கிறதுக்கு பதிலா தாமரை திருவடிகள்ல சரணடைகிறது பெட்டர்.
So today is Vamana Dwadashi.
இன்று வாமனருடைய அவதார தினம்.
But I always think that the main person in the Vamana Leela is Bali Maharaj.
Vamana Leelaila miga chiranda oru kadha paathiram appadina Bali Maharaj da.
If Bali Maharaj hadn't been there, Vamana wouldn't have come.
Bali Maharajar ondru oru bhaktar illai endral Vamana thondirkave maatar.
If Prahlad wasn't there, then Narasimha Dev wouldn't have come.
பிரல்லாதம் மாதிரியான ஒரு சிறந்த பக்தர் இல்லை என்றால் நரசிம்மரை நாம் தரிசிக்கிருந்திருக்க முடியாது.
So this great mystery of Vishnu Tattva that he makes his devotees more than himself.
விஷ்ணு தத்துவத்துடைய மிகச்சிறந்த ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா தன்னை விட தன்னுடைய பக்தர்களுக்கு அதிகமான சக்தியை வந்து அவர் கொடுக்கின்றார்.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் சந்தேகங்கள் கருத்துக்கள்.
Asking for questions? Any?
I already.
Yeah, I thought you already asked. Any?
What are the demonic properties of Bali Maharaj?
What are the demoniac properties of Bali Maharaj? Well, the very fact that he wanted to take over the kingdom of Indra means he went against the dharma of the universe.
அதாவது பிரபுவோட கேள்வி என்னன்னா பலி மகாராஜர் ஒரு அசுரனாக இருந்தார்னா அவருடைய அசுரத்தாம் என்ன அப்படின்னு கேட்டார். மகாராஜர் வந்து என்ன பதில் சொன்னார்னா அவருடைய எல்லையை விட்டு இந்திரனுடைய எல்லைக்கு அவர் வந்து சென்றார் இல்லையா அதுவே மிகப்பெரிய அசுரத்தாம்.
The devas are given swarga.
தேவர்கள் சொர்க்கத்துல தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வகு
by the arrangement of the supreme lord and the lower planets are given to the daityas by his arrangement.
பகவானால் கொடுக்கப்பட்ட உலகங்கள் தேவர்கள் சொர்க்கத்துல தான் இருக்கணும் அசுரர்கள் அந்த சுதர லோகத்துல கீழ் தாழ்ந்த லோகங்கள்ல தான் வசிக்கணும் அப்படின்னு தர்மம் இருக்கு.
The devas they recognize the overlordship of Vishnu. The daityas do not.
தேவர்கள் நாம எல்லாரும் விஷ்ணுவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் ஆனால் தைத்தியர்களுக்கு அது புரியவே புரியாது.
That's why some people they may have many good qualities but they're still counted as demoniac.
நல்லவர்களா பல நபர்கள் நமக்கு கண்ணு முன்னாடி தெரியலாம் ஆனால் யாரெல்லாம் வந்து விஷ்ணுவோடைய கட்டுப்பாட்டை ஏற்கலையோ அவங்கெல்லாம் வந்து அசுரர்கள்.
If they're against Vishnu.
யாரெல்லாம் விஷ்ணுவுக்கு வந்து எதிராக பேசுகிறார்களோ அவர்களும் அசுரர்கள்.
It's like Jarasandha. He worshipped Vishnu. He was worshipped Shalagram.
Jarasandhan paarthina avar Shalagram silaiye kuda vadipattirundar.
Many people they like to say that Karna was very good.
Karnan ella nabargalum inda india motta indiyalu Karnan dhaan sirandha nabar nu solluvanga.
I don't know how they come to that conclusion.
அது எப்படி தான் அவங்க வந்து இந்த ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னு தெரியவே இல்லை.
Well he was he's known as Datta Karna. He was very charitable.
அவர் தத்த கர்ணா எப்பவுமே வந்து தானம் கொடுப்பதில் வல்லவரா இருந்தார்.
Of course he did some very bad things also.
அது வந்து மிகவும் ஒரு நல்ல செயல் இல்லை அப்படின்னும் சொல்றாங்க.
But the main thing is he joined the party of those who were against the devotees of Krishna.
என்ன விஷயம் அப்படினா பக்தர்களுக்கு எதிரான கூட்டணியில அவர் வந்து சேர்ந்துகிட்டார். அதான் அவர் செஞ்ச ஒரே தப்பு.
Vishnu bhakta smito daiva asura sadviparyaya. A deva is defined as one who is a devotee of Vishnu.
விஷ்ணு பக்தர்கள் மட்டும்தான் தேவர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகின்றது.
And an asura is just the opposite.
அசுரர்கள் யாரெல்லாம் விஷ்ணுவோடைய கட்டுப்பாட்டுக்கு மறுக்கிறார்களோ அவங்க எல்லாம் அசுரர்கள் அப்படின்னு.
So at least superficially this Bali was acting as a demon.
இந்த நிலையில தான் பலி ஒரு அசுரனாக செயல்படுகின்றார். வேறு யார்?
You can repeat the question afterwards.
He's asking the பிரபுவுடைய கேள்வி என்னன்னா கிருஷ்ணர் ராமர் அப்படின்ற ஒரு அந்த 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 லீலைகளில் குழந்தை பருவ லீலைகள் வந்து இடம்பெறுது, அது போல வாமனருடைய லீலைகளில் குழந்தை பருவம் இருக்கின்றதா அப்படின்னு கேட்கின்றார்.
Say in the mic.
So he is asking about the Krishna Lila, Rama Lila. There is some past tense of in childhood past tense.
Yeah.
So he is asking about the in Vamana Lila, any Lila about childhood past tense.
There must be, but it's, we don't find it.
அது கண்டிப்பாக இருந்திருக்கும், ஆனால் நம்ம வந்து அதற்கு நமக்கு அந்த சாஸ்திரங்களில் இடம்பெறல.
It's there in shastra, but so many shastras are lost in this Kali Yuga.
Ella shastrangalum irundirukkindrana anal shastrangal Kali Yugathula namakku vandu kurainthalava shastrangal dhaan kedaithirukkirathu.
In his childhood he went to see Bali Maharaj.
Chinna kulandaiya irkumbode Bali Maharaj sandhikka avar sendrar appdinu oru leelaiyum irukkirathu.
Even we have Krishna Leela and Ram Leela, but we only have a little drop. There are so many.
Krishna Leela, Ram Leela, namma kaiyila irundirundalum and namma vandu therinjikkiradhu chinna thuli alavu dhaan namma therinjirukkom.
The best thing is to become fully purified and go to the spiritual world, and then you can join it.
Neenga mukkiyama seiya vendiya vishayam enna na neenga aanmiga logathukku sendru ella vishayangala therinjikkala anga neradiya.
Any other questions? Then, ready? Okay. So, then you have the arati?
Ah. இப்போது ஆரத்தி நடைபெறும், அதற்கு பிறகு பிரசாதம்.
ஹரே கிருஷ்ண.
பக்திகாஸ் மகாராஜ் கி ஜெய்.